நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம்.
வணக்கம்.
முதலில் வந்து உங்களுக்கு இந்த சிறுநீரக பிரச்சனை இருக்குன்றது எப்படி தெரிய வந்தது?
எனக்கு உண்மையில சின்னல இருந்திருக்குது, எனக்கு சின்னல தெரியாது. முதல் எனக்கு முதலாவது பிள்ளைய வயிற்றுல வச்சிருக்கேக்குள்ளதான் எனக்கு தெரிய வந்தது. அது மட்டுமே கண்டுபிடிக்கல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்ட்டு. முதலாவது இவா அந்த பிள்ளைய வயிற்றுல வச்சிருக்கே நார்மல் டெஸ்ட் எழுதியக்குள்ள யூரின்ல ப்ரோட்டீன்கள் வேற பிளட்டுகள் கணக்க போனபடியால அதை கொஞ்சம் சஸ்பெக்ட் பண்ணிச்சுன்னா ஏதாவது பிரச்சனை இருக்கலாமண்டு. ஆனால் பிள்ளை வயிற்றுல இருந்தபடியால ஒரு டெஸ்ட்டும் உள்ளுக்குள்ள கிட்னியை செக் பண்ண இயலாது. அந்தபடியால அவ பிள்ளை பிறந்த அப்புறம்தான் அவ செய்யலாம்னு தெரிஞ்சினோம். பிள்ளை பிறந்த ஒரு 1 வீக்லேயே அவ பிள்ளைக்கு பால் கொடுக்கல அனுப்பாட்டிட்டு கிட்னி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்னு செக் பண்ணி வேறொரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி திரும்ப டையெல்லாம் பார்த்து செய்தினோம். அப்போ தான் தெரிஞ்சது உள்ளுக்குள்ள ஒரு கிட்னி இல்லை, மற்ற கிட்னி வந்து இதை அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக பெரிய சைஸில் எனக்கு இருந்திருக்கேன். அது பிறப்பிலேயே இருந்திருக்கலாமண்டு அவ ஒரு இதை சொல்லிச்சினோம். ஒருத்தர் சொல்லிக்க சொல்லிச்சுன்னா இந்த கிட்னியும் பிரெக்னன்சியால 20% or 40% டேமேஜ் ஆகிட்டு வேண்டும். ஓன்லி 50-55% தான் ஃபங்க்ஷன் பண்ண வேண்டும். இனிமேலேக்கு பிள்ளைகள் புறையிலாதன்ட்டு சொல்லிச்சுனேன். ஏனென்றால் கண்டினியூஸ் பிரெக்னன்சியால வந்து கிட்னி வந்து கூட பாதிக்கப்படுற ஒரு முக்கியமான ஒரு ஓகன் சொல்லிச்சுனேன்.
அது அப்போது நீங்கள் தெரிய வரும்போது உங்களுடைய வயது என்னவாக இருந்தது?
எனக்கு அப்ப 27 வயது.
ஆனால் உங்களுக்கு சிறு வயதில் இருந்தே இப்படி இருக்கென்பது தெரியாது அல்லவா? ஆனால் உங்களுக்கு வளமையான உங்களுடைய பாடசாலை வாழ்க்கை மற்றும் பல்கலைக்கழக வாழ்க்கை என்று இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் அறிகுறிகள் எதுவும் தென்படவில்லையா?
இருந்தது. நானும் இருந்தது. எனக்கு யூரின் வந்தால் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். கண்ட்ரோல் பண்ணுறது சின்னல இருந்தே ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தது. எங்கே வந்தாலும் அடக்கையிலாது உடனே போக வேண்டிய ஒரு ஏஜிங் இருந்தது. ஆனால் நான் அதை ஒரு ஃபன்னாக தான் எடுத்துக்கொண்டேன். உண்மையில் ஊரில் தெரியும் தானே எங்கேயும் எங்கேயும் போகலாம். இங்கே மாதிரி டொய்லெட் மாதிரி தேடி போக தேவையில்ல. இப்போ என்னோட சக மாணவர்கள் தோழிகள் எல்லாரும் அதை ஒரு ஃபன்னாக எடுத்தார்கள். அவர்கள் எனக்கு காதல் சாப்பிட்டார்கள். நான் மரத்துக்கு பின்னால் போய் சிறுநீரகத்தை காய்ச்சி விட்டு வருவேன். அதுதான் எனது அதொரு எல்லோருக்கும் அது ஒரு ஃபன்னாகவே அதை என்னோட படித்த தோழிகளும் பிறகுதான் என்னை கண்டுபிடித்த பிறகு எல்லாருக்கும் ஒரு ஷாக்டாக இருந்தது. அதை நாங்கள் ஒருத்தரும் ஒரு பிரச்சனையாக எடுக்கவில்லை என்றும் அதை எல்லோரும் ஒரு ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாக ரோட்டிலேயோ அல்லது மரங்களுக்கு பின்னாலேயோ எனக்கு அவர்கள் காதல் காப்பார்கள். நான் போய் கழித்து விட்டு வந்ததே அவர்கள் அப்படி ஸ்டாண்ட் எடுத்ததோடையே ஒருத்தரும் சீரியஸான ஒரு இதாக எடுக்கல. வீட்டிலையும் கூட ஒருத்தரும் அதை சீரியஸாக எடுக்கல. அதை நான் நினைக்கிறேன் அதை கவனிக்கல. என் அனுபவத்தில் சொல்கிறது ஒரு சின்ன பிள்ளை அல்லது கூட பிள்ளைகள் அடிக்கடி சிறுநீரகத்துக்கு கடிக்க போவோம் அந்தரப்படி நம் என்றால் அல்லது அதே போய் நம் பாத்ரூம் என்றால் கொஞ்சம் கவனித்து கொள்ளுவோம். அது ஒரு வித்தியாசம். போகிற ஃப்ரீக்குவென்சி வந்து அடிக்கடியாக இருக்குமெண்டா கட்டாயம் அது வித்தியாசம். அதை கவனிக்க வேணும்.
அதை அந்த நேரமே கவனித்திருந்தால் இந்த அளவு பாரதூரமான விளைவு வந்திருக்காது என்று நீங்கள்
நிச்சயம். எனக்கு இங்கே டாக்டர் சொன்னது சின்ன ஆக்களுக்கு அப்படி சின்னலே கவனித்திருந்தால் அதை வடிவாக நிவர்த்தி செய்திருக்கலாம். அதை டேமேஜ் ஆக விடாமல் செய்திருக்கலாம்.
உங்களது முதலாவது பிள்ளை பிறந்தவுடன் இப்படியான பிரச்சனைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு இரண்டாவதாகவும் இரண்டாவது பிள்ளையும் இருக்கின்றது அல்லவா? அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இரண்டாவது பிள்ளை பிறக்கும் போது உங்களுக்கு அப்படியான பிரச்சனைகள்
சரியான கஷ்டத்துக்குள்ளதான் இரண்டாவது பிள்ளை வயிற்றுல வந்த உடனே அவ சொன்னார்கள். அவ டாக்டர்ஸுக்கே கொஞ்சம் பிரச்சனையா இருந்தது அந்த பிள்ளை பிறக்குமா இல்லையாட்டு. அப்ப அவ முதலே சொன்னார்கள் எனக்கு அம்மாவைத்தான் சேவ் பண்ண வேணும். முதல் சொன்னவர் ரெண்டாவது பிள்ளை பிறக்க இயலாதண்டு. பிறகு எனக்கு கொஞ்சம் ஒரு ஆசை இருந்தது ரெண்டாவது முதல் பிள்ளைய தனியே பிற அவ தனிய விட இயலாத அப்ப இன்னொரு ஆளும் வேணுமண்டு. அப்ப நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தேன் ரெண்டாவது பிள்ளை பிற இயலுமாண்டு. அப்போ ஒரு டாக்டர் சொன்னார் கோஆப்ரேட் பண்ணி மைண்டை நீங்களும் செட் பண்ணி நீங்களும் கோஆப்ரேட் பண்ணினால் வி கேன் ட்ரை என்று சொன்னார். அம்மாவுக்கு டேஞ்சரான இருந்தால் இந்த பிள்ளையை அபோர்ட் பண்ணுவோம் ரெண்டு ஒரு இதோட தான் அந்த கன்செப்டோட தான் அந்த பிரெக்னன்சி ஃபாலோ பண்ணக்கூடியதாக இருந்தது. கஷ்டத்தின் மத்தியில தான் நான் அந்த பிள்ளையை பெற்றெடுத்தினாலும்.
இப்பொழுது உங்களுடைய வயது சொல்லலாமா? உங்களுடைய வயது இப்பொழுது
56 வயது.
இப்பொழுது உங்களுடைய அந்த சிறுநீரகத்தின் நிலைமை எவ்வாறு இருக்கின்றது?
உண்மையில மாத்துறதுக்கு தான் தேவை. இப்ப நான் மாத்த வேண்டிய நிலை நான் இருக்கிறேன். எந்த கிட்னி எனக்கு இரண்டாவது பிள்ளை பிற கேட்க சொன்னவ 10 வருஷத்துக்கு மேல நான் இந்த கிட்னியில இருக்க மாட்டேன். ஆனால் டயட்லையும் ப்ராப்பர் எக்ஸசைஸ்லையும் மற்ற கிளினிக்காவே சொல்ற மருந்துகளையும் ஃபோன் பண்ணி ஃபாலோ பண்ணினபடியா ஒரு 20-25 வருஷத்துக்கு நான் நல்லா ட்ராக் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்ப அந்த பிள்ளைக்கு 25 வயசு வந்துட்டுது. எனக்கு முதலாவது பிள்ளை பிற கேட்க பிறந்த முடிய 55 வயசுல இருந்தது. ரெண்டாவது பிள்ளை பிற கேட்க பிரெக்னன்சில கட்டாயம் கிட்னியில ரேட் குறையும் ஃபங்க்ஷன் ரேட் 35க்கு குறைஞ்சிட்டது ரெண்டாவது பிள்ளை பிறக்கீங்க. ஒரு சாப்பாடு ஒவ்வொரு சாப்பாடு உள்ளுக்க போய்க்கே மலந்தளந்தான் சாப்பிட்றது. அதே மாதிரி ஒவ்வொரு ஒரு எக்ஸசைஸும் ஜோ அதுகள் மெடிடேஷன் அப்படி கணக்கு செய்தோன்றிருந்து தான் லாஸ் பண்ணி கொண்டு இவ்வளோ ஆளாக வந்து கொண்டு வந்தார். இப்போ என்ன கொஞ்சம் கிட்னி சரியான குறைவாக தான் இருக்குது. அப்போ இப்போ என்ன சொல்லினோம் என்றால் கிட்னி மாற்ற வேணும், மாற்றுறதுக்கு தான் நிறைய இப்போ யோசிக்கணும். கிட்னி ஃபங்க்ஷன் பண்ணிக்கே தெரியறையில அதுவே ஆக்களுக்கு விளங்குறையில் அது இந்த முக்கியத்துவம் ஃபங்க்ஷன் பண்ணாமல் விட்டால் சரியான கஷ்டம். அதுக்காக தான் ஆக்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்க வேணும் என்று எனக்கு விருப்பம் என்னென்னா சாப்பாடோ அல்கஹோலோ அல்லது நாங்கள் எங்களோட பழக்க வழக்கங்களோ அல்ல உடம்புலோ சின்ன சின்ன எக்ஸசைஸோ கிட்னிக்கு மட்டுமில்லை மற்ற உகந்தது கூட அதுகளுக்கு அதுகள் வேலை செய்ய அதோட பெருமதி விளங்குறையில் அது வேலை செய்யாமல் அதில் கஷ்டமாக வரையக்குள்ளதான் அது இந்த பெருமதி ஆக்கள் விளங்குறது. அந்த டைமில் இட்ஸ் டூ லேட்.
நான் நினைக்கின்றேன் நீங்கள் இப்பொழுது முழு நேரமாக வேலையையும் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அதே வேளையில் உங்களுடைய சிறுநீரகத்தை மாற்றுவதற்குரிய எதிர்பார்ப்பில் நீங்கள் இருக்கின்றீர்கள். அந்த வகையில் சாதாரண வாழ்க்கையில் எப்படியான மருத்துவ உதவிகளை பெற்று வருகின்றீர்கள்?
நான் வேண்ட ரெகுலர் செக்அப்ஸுக்கு போய்கொண்டிருக்கிறேன். நான் ஹாஸ்பிட்டலோ அல்லது தர ஒவ்வொரு கிளினிக்குகளோ எல்லாத்துக்கும் போய்கொண்டிருக்கிறது. அதே நேரம் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் எவ்வளவுதான் நீங்கள் என்னதான் நீங்கள் எந்த ஒரு டெர்மினல் இல்லை இருந்தாலும் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்து சரியான இம்பார்ட்டன்ட். ஸ்பெஷலிஸ்ட் சொல்லிடும் அவங்களுக்கு தெரியும் என்னென்று உள்ள ஒரு பாசிட்டிவாக அவருக்கு போய் வரையுண்டு. ஆனால் நீங்கள் எதையும் கூட வில் பவரால் வின் பண்ணலாம். அது எனக்கு 100% இருக்குது. மற்றாக்களின் கதையெல்லாம் ஒன்றும் கேட்கிறேன் நான். எனக்கு என்னால் இயலும், என்னால் எதுவும் செய்ய இயலும், எங்களால் முடியும் என்றால் எதுவும் செய்யலாம். அதுதான் அது நம்பிக்கை. ஆனால் எங்களுக்கு அக்செப்ட் பண்ணணும் ப்ராப்ளம் ஒன்று இருக்கின்றது. அந்த ப்ராப்ளத்தை நாங்கள் இல்லை என்று சொல்லிக்கொண்டு அடித்து கொண்டு இயலாம் இருக்குது. ஆனால் அந்த ப்ராப்ளத்தை முறியடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? ஒன்று அதை டிவியேட் பண்ணணும். ஃபுல் டைம் வேலை வந்து உண்மையில் எனக்கு வேலையாக செய்யலை. இட்ஸ் ஃபார் மீ எனக்கு ஒரு பாசிட்டிவாக இந்த இதை இந்த பிரச்சனையிலேருந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு நான் அதை வேலையை யூஸ் பண்ணுறேன். அதே நேரம் யோகாவோ எக்ஸசைஸோ மியூசிக் நான் நல்லா கேட்பேன். கூட பிள்ளைகளோடையும் உள்ள ஃபேமிலியாக இருந்து கூட பாட்டுகள் படிப்பேன் கொள்வோம். அதை விட கார்டனிங் செய்கிறேன் நான்.
சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் டயாலிசிஸ் செய்வார்கள் அல்லவா, சொல்ல முடியுமா எப்படி அதை பராமரிக்கின்றீர்கள் என்று?
3 days a week ஒரு செஷன்ல வந்து 4 hours எனக்கு மினிமம். அது வந்து ஒரு சரியான ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் ஒரு ஆளுக்கு செய்யற ஒரு ஆளுக்கு. ஆனால் சில பேர் நீங்கள் கூட பொடிய வடிவா கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருந்தா 2 days a week செய்யலாம், 3 days a week செய்யலாம். அது வந்து டயாலிசிஸ் அதுல மிஷின்ல போனா வந்து அதில் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணி தருவி நம்ம ஹாஸ்பிட்டலில். இந்த மாதிரி செய்கிறது இந்த 2 விதமான டயாலிசிஸ், ஒன்று பெரிட்டோனியல் டயாலிசிஸ், இன்னொன்று ஹீமோ டயாலிசிஸ் இருக்குது. பெரிட்டோனியல் டயாலிசிஸ் வந்து வயிற்றில் செய்கிறது. அது ஒரு நாளைக்கு 4 தரம் செய்ய வேண்டி வரும். அது என்னென்னா கொஞ்சம் நேரம் தான் அது கூட கிட்னியை க்ளீன் பண்ணுறது சமான் இருக்குது. இன்னொன்று இருக்குது ஹீமோ டயாலிசிஸ் வந்து அது வந்து 3 days அல்லது 2 days ஒருக்கா செய்யலாம். அது வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஆனால் அது செய்கிற டியூரேஷன் வந்து 4 hours செய்யணும், தொடர்ந்து மிஷினில் செய்யணும்.
குடும்பத்தில் 2 பிள்ளைகள் இருக்கின்றார்கள், கணவன். அப்படியாக இருக்கும் போது சாதாரண குடும்ப வாழ்க்கையை எப்படி கையாளுகின்றீர்கள்?
கொண்டு குடும்பத்தில் எல்லாரும் சரியான சப்போர்ட். எனக்கு அதுக்கு தெரியும் சாப்பாடோ சமையலோ அல்லாட்டிக்கு வீட்டு வேலையோ அல்லது எனக்கு வருத்த மன நேரம் சப்போர்ட்டா இருக்கணும்ன்றதுக்கு. இது இன்றைக்கு நேற்று வந்த பிரச்சனை இல்லை, அவை பிறந்த காலத்திலிருந்து பிள்ளைகளுக்கு தெரியும். இருந்தபடியா எந்த வருத்தமும் வளர வளர அவையும் வளர்ந்து கொண்டு வந்தபடியால எனக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்குது. அவையும் அவைக்கு கஷ்டம் எனக்கும் தெரியும். அவைக்கு சரியான கஷ்டத்துக்குள்ள ஸ்பெஷலி கணவனுக்கு சரியான கஷ்டம், பிள்ளைகளுக்கு கஷ்டம் வளர்றதெல்லாம். ஆனால் அவை உள்ளுக்க என்ன நினைக்கிறமோ தெரியும். ஆனால் எனக்கு முன்னால ஒரு நாளும் அவை காட்டுறையில நான் ஒரு மேடு நாயோ அப்படி ஒரு நாளும் எனக்கு அவை காட்டுறையில தவிர டேர்ன்ஸ் எடுத்து செய்வார்கள். அவைகளும் வளர்ந்தாக்கள் அவைக்கும் வேலைகள் போகணும். எனக்கு தேவையான நேரம் ஒவ்வொரு தரம் தங்களுக்கு ஒரு ஆள் மாறி தங்களுக்குள்ளேயே கதைச்சு இன்றைக்கு நான் அம்மாக்கு செய்கிறேன், ஹஸ்பண்ட் சொல்லியா தான் இன்றைக்கு விளையாட வந்து செய்கிறேன் அப்படி என்று ஒரு தரம் மாறி மாறி ஒரு டேர்ன் எடுத்து செய்வாரன். அது அவங்க சப்போர்ட்டாக தான் நான் இப்படி இருக்கிறேன்.
சிறுநீரகத்தை எப்போது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று ஏதாவது உங்களுக்கு சமைக்கை தந்திருக்கின்றார்களா?
3 to 5 years வெயிட்டிங் லிஸ்ட் என்று சொன்னவன் முதல். ஆனால் இப்போ வந்து கொரோனாவில் கொஞ்சம் டிலே. அது இதை இதெல்லாம் வந்து டிபெண்ட் எவ்வளோ பேர் டோனர்ஸ் இருக்கிறோம்ன்றது தான் இல்லை முக்கியம். இப்போ எத்தனையோ பேர் சாயினும் அதுக்கு தெரியாது. தாங்க இந்த அங்கங்கள் எல்லாம் அறியாமல் எரிஞ்சோ தாண்டோ போகுது. உண்மையில் அவை எல்லாரும் அவேராக இருந்து அந்த இப்போ நாங்கள் செத்து போய்க்குள்ள வீணா போடுற உட உறுப்புகளை வந்து கிட்னியோ லிவரோ ஹார்ட்டோ டொனேஷன் செய்தால் அது இப்படியான வெயிட்டிங் லிஸ்டாக்களுக்கு வந்து டைமை வந்து குறைக்கலாம், கிதியாக கொண்டு போகலாம். இது ஒவ்வொருத்தரும் அதையவே நினைச்சு தான் கொடுக்கலாமலையே நாங்கள் ஒருத்தரையும் ஃபோர்ஸ் பண்ணலாம். அது கொடுங்க கொடுங்க உண்டு.
நேயர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்குடன் சிறுநீரகம் தொடர்பிலான உங்களுடைய பிரச்சனையை எம்முடன் பகிர்ந்து கொண்டமைக்காக SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் மனமார்ந்த நன்றிகள்.
நன்றி, வணக்கம்.
நாட்டில் உயிர்காக்கும் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக சுமார் 1800 மேற்பட்டவர்கள் காத்திருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்றுவதற்கு உங்களை உடல் உறுப்பு தானம் செய்யும் ஒரு நன்கொடையாளராக ஆஸ்திரேலியன் ஆர்கன் டோனர் ரிஜிஸ்டரில் பதிவு செய்ய வேண்டும். அவ்வாறு பதிவு செய்வதற்கு உங்களுக்கு ஏறத்தாழ 1 நிமிடம் மாத்திரமே தேவைப்படும். நீங்கள் உடல் உறுப்பு தானம் செய்யும் நன்கொடையாளர் ஆவதற்கு பதிவு செய்து கொள்ள வேண்டிய இணையம் donatelife.gov.au/register.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.